بسم الله الرحمن الرحيم ثمرة علم الفقه ثمرة علم الفقه معرفة الفقه والعمل به معرفة الفقه والعمل به تثمر صلاح المكلف وصحة عبادته وصحة عبادته واستقامة سلوكه وإذا صلح العبد صلح المجتمع وصارت النتيجة في الدنيا السعادة والعيش الرغد وفي الأخرى رضوان الله وجنته وإذا صلح العبد அல்லது وإذا صلح العبد லாமுக்கு தம்மா அல்லது ஃபத்ஹா ரெண்டும் வைக்கலாம் وإذا صلح العبد صلح المجتمع அல்லது وإذا صلح العبد صلح المجتمع فضل الفقه في الدين والحث على طلبه وتحصيله إن التفقه في الدين من أفضل الأعمال ومن أطيب الخصال وقد دلت النصوص من الكتاب والسنة على فضله والحث عليه منها قوله تعالى وما كان المؤمنون لينفروا كافة فلولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين ولينذروا قومهم إذا رجعوا إليهم لعلهم يحذرون وقوله صلى الله عليه وسلم من يرد الله به خيرا يفقهه في الدين فقد رتب النبي صلى الله عليه وسلم الخير كله على الفقه في الدين وهذا مما يدل على أهميته وعظم شأنه وعلو منزلته وقوله صلى الله عليه وسلم الناس معادن خيارهم في الإسلام إذا فقهوا خيارهم في الإسلام إذا فقهوا الفقه في الدين منزلته في الإسلام عظيمة ودرجته في الثواب كبيرة لأن المسلم إذا تفقه في أمور دينه وعرف ما له وما عليه من حقوق وواجبات يعبد ربه على علم وبصيرة ويوفق للخير والسعادة في الدنيا والآخرة கவுனிங்க அதாவது ஆசிரியர்கள் கூறும் பொழுது முன்னுரையில் 5 விஷயங்களை பற்றி நாம் பேசுவோம் என்று கூறினார்கள் அதில் ஃபிக்ஹ் என்ற வார்த்தையின் மொழி பொருள் அதுபோன்று வழக்கத்தில் உள்ள கருத்து இந்த ஃபிக்ஹுடைய மூல ஆதாரங்கள் என்ன இந்த ஃபிக்ஹுனுடைய முக்கியமான ஆய்வு பொருள் தலைப்பு என்ன, இந்த மூன்று விஷயங்களையும் நம்ம இதுவரைக்கும் உண்டான பாடங்களில் பார்த்தோம். அடுத்து உள்ள ரெண்டு விஷயங்கள், முன்னுரையில் மீதம் இருக்கக்கூடிய இரண்டு விஷயங்கள், அதில் அதாவது முதல் விஷயம் என்ன, சமரத்துகு, இந்த ஃபிக்ஹுடைய கல்வியை படிப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன, ஃபாய்தா, நன்மை என்ன. அடுத்ததாக இந்த ஃபிக்ஹுடைய கல்விக்கு அல்லாஹ் ரசூலும் சொல்லி இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன, இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து அஞ்சு வந்துடும். ஃபிக்ஹுடைய பொருள் என்ன, இரண்டாவது ஃபிக்ஹுடைய மூல ஆதாரங்கள் என்ன, மூன்றாவது ஃபிக்ஹுடைய மெயின் தலைப்பு சப்ஜெக்ட் என்ன, நான்காவது ஃபிக்ஹுடைய நன்மைகள் பலன்கள் என்ன, ஐந்தாவது ஃபிக்ஹுடைய சிறப்புகள் மேன்மைகள் என்ன. இதில் நான்காவது விஷயத்தை தான் சொல்கிறாங்க. ஃபிக்ஹுடைய சிறப்பு என்ன என்று சொல்லும் பொழுது, இந்த ஃபிக்ஹை நீங்கள் தெரிந்து கொள்ளும் போதும், இந்த தெரிந்து கொண்ட இந்த ஃபிக்ஹின்படி நீங்கள் செயல்படும் போதும் உங்களுடைய செயல்கள் எல்லாம் சீராக இருக்கும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் எல்லாம் கரெக்டாக இருக்கும். உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் குணாதிசயங்கள் இது கரெக்டாக இருக்கும். புரியுதா? சட்டங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது வெறும் தெரிந்து கொள்வது என்று ஆசிரியர்கள் சொல்லலை, என்ன சொல்கிறார்கள், அதோடு சேர்த்து அதன்படி செயல்படுவது. ஃபிக்ஹுடைய சட்டங்களை தெரிந்து கொண்டு அதன்படி செயல்படுவதால் கிடைக்கக்கூடிய இரண்டு மாபெரும் நன்மைகள் என்ன, அல்லாஹ்வுடைய இபாதத்துகளை நம்ம சரியாக செய்ய முடியும். இப்போ ரொம்ப பேர் இன்று தொழுகிறாங்க, அவங்க தொழுகிற தொழுகை ஒன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதை அல்லாஹ் அறிவான். ஒரு தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதை முடிவு செய்யக்கூடியவன் அல்ல. இவர் தொழுத இந்த தொழுகை மார்க்க சட்டத்தின் அடிப்படையில் ஹல் ஹிய ஸலாத்துன் ஸஹீஹத்துன் அம் ஸலாத்துன் ஃபாஸிதத்துன் ஹாதிஹி ஸலா அல்லதி ஸல்லாஹா ஹல் ஹிய ஸலாத்துன் ஸஹீஹா அம் ஸலாத்துன் ஃபாஸிதா. இப்போ ஒருத்தர் தொழுகிறாரு, அவர் தொழுதது சரியா தப்பாவா, இதை நீங்கள் தெரிந்து கொள்வதாக இருந்தால் ஃபிக்ஹு இருக்கணும். இன்று நிறைய பேர் தொழுகிறாங்க, ஒழு செய்கிறாங்க, அல்லது ஜகாத்து கொடுக்குறாங்க, அல்லது ஹஜ்ஜு செய்கிறாங்க, இபாதாத்துஹும் ஃபாஸிதா, அவங்களுடைய வணக்க வழிபாடெல்லாம் ஃபாஸித், தப்பு தப்பாக இருக்கு, கெட்டு போயிருக்கு. ஏன், அவர்களுக்கு ஃபர்து தெரியல, ருக்னு தெரியல, வாஜிபு தெரியல, எதை விட்டால் தப்புன்னு தெரியல, எதை தொழுகையில் செய்யக்கூடாதுன்னு தெரியல. ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலில் தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது அஹ்காம் என்றால் சட்டங்கள் அல்ல, இபாதா வணக்க வழிபாடுகள், இபாதத்தினுடைய பண்பு இபாதா. மாஃபி அக்கல் வ மாஃபி இல்ம். தொழுகையில் வெளி சப்தங்கள், இந்த மாதிரியான வெளி சப்தங்கள் சொல்வது செய்வது தொழுகையும் பாத்திலாக்கிடும். புரியுதா? ஆணு கத்துறது, ஏப்பு விடுவாங்க சில பேர், ஏன்னா வந்து அடக்கு பார்க்கணும், கொட்டாயி வந்து அடக்கு பார்க்கணும். புரியுதா? அப்படி செய்கிறது இல்லை, அப்படியே வீட்டில் மெத்தையில் படுத்து கிடக்கிற மாதிரி படுத்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். ஒன்று பார்க்கறதுக்கு அது விகாரமாக இருக்கும், இன்னொன்று அதுலேருந்து வரக்கூடிய சப்தங்கள் இருக்குது, அவருடைய தொழுகையை பாத்திலாக்கி ஒழு செய்வார். அவசர அவசரமாக ஒழு செய்வார், கரண்டை கால் நனைஞ்சிருக்காது, முட்டு கை நனைஞ்சிருக்காது. தலைக்கு மசூதி செய்கிறதுக்கு 99 பேருக்கு தெரியாது. புரியுதா? இப்போ இந்த மாதிரியான முரண்பாடுகள் நிகழ்வதால் ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய இபாதத்து ஃபாசிதாயிடுது, கெட்டு போயிடுது, பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. ஆகவே ஒரு மனிதன் ஃபிக்ஹை தெரிந்து கொண்டால், ஒரு மனிதன் ஃபிக்ஹை தெரிந்து கொண்டால் அந்த மனிதனுடைய இபாதத்து தக்கூனு இபாதத்தன் ஸஹீஹத்தன், சரியான இபாதத்தார், தெரிந்து கொண்டு அதன்படி செயல்படும் பொழுது. அதே போல் அந்த மனிதனுடைய கொடுக்கல் வாங்கல், பிறரோடு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த உறவுகள், அதுவும் முஸ்தகீம், ஒரு நேரான ஒரு நேர்மையோடு ஒரு அமைப்பாக இருக்கும். இப்போ ரொம்ப பேர் கடன் வாங்கினா கொடுக்கறதில்ல, வாக்கு கொடுத்தா நிறைவேற்றுறதில்ல. அதே போல் ஏதாவது கடன் வாங்கினா அதுக்கு அமானிதம் கொடுக்கறதில்ல, அல்லது எழுதி கொடுக்கறதில்ல. வாடகைக்கு வீடு எடுத்தால் எல்லாத்துக்கும் மாறு பண்ணுறது, இப்படி எல்லா விஷயங்கள்லையும் அவங்க வந்து தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கல் மற்ற தொழில்துறைகளில் எது ஹலால் எது ஹராம்னே தெரிகிறதில்ல. இப்போ நான் உதாரணத்துக்கு ஒன்றுன்னு கேட்குறேம்மா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய கடைக்கு போகிறீங்க, பெரிய கடைக்கு போறீங்க, சும்மாவே பெரிய கடைக்கு தானே போறீங்க, என்ன யார் சின்ன கடைக்கெல்லாம் போறா, பெரிய கடைக்கு போறீங்க, அங்கே வந்து சாமான் வாங்குறாங்க. அப்போ அந்த கடையில் ஒரு அறிவிப்பு இருக்கு, நீங்கள் 1000 ரூபாய்க்கு சாமான் வாங்கினால் உங்களுக்கு ஒரு கூப்பன் கொடுக்கப்படும், அந்த கூப்பனில் உங்கள் பெயரை எழுதி நீங்கள் போட்டால் உங்களுக்கு லக்கி டிரா கிடைக்கும், அதிலே உங்கள் புருஷனுக்கு ஒரு ஸ்கூட்டர் கொடுப்போம், என்ன உங்களுக்கு ஒரு சமையல் கேஸ் அடுப்பு கொடுப்போம் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் என்ன செய்வீங்க? 500 ரூபாய்க்கு வாங்க போன நீங்கள் என்ன செய்வீங்க? சே 100-500 ரூபா தானே, ஏதாச்சும் தேவையான பொருள் இல்லாமையாக போயிட்டு போது சுற்றி பார்ப்போமே அப்படிம்பீங்க. அல்லது உங்களுக்கு தேவையான பொருள் 900 ரூபா தாங்கம்மா, 900 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க, அங்கே இந்த போர்டை பார்க்குறீங்க, என்ன செய்வீங்க? சே 100 ரூபா தானே, என்னமோ உங்கள் வீட்டு புருஷ உங்கள் வீட்டு அத்தாம்மானா சும்மா கஷ்டப்படாமல் சம்பாதிக்கிற மாதிரி, புரியுதா இல்லையா? சே 100 ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்கு ஏதாவது தேட வேண்டியது, மிளகா சட்னி சாம்பார் எதையாவது தேடி வாங்கிட வேண்டும். வாங்கிட்ட அப்புறம் என்ன செய்வீங்க? பல்ல அடிச்சுக்கிட்டு அந்த கூப்பனை வாங்கி போட்டுட்டு அப்படியே கனவுல, ஆஹா ஸ்கூட்டர் வந்துருச்சு அப்படியே நம்ம போகிறோம், இப்படியே கனவுலேயே போக வேண்டியது. செய்தீங்களா இல்லையா? என்னம்மா சொல்ல மாட்டேங்கிங்க? செய்வோம், புரியுதா? இதுக்கு முன்னாடி செய்யலைனாலும் கூட இனிமேல் வாய்ப்பு கிடைச்சா செய்வோம். எத்தனை பேருக்கு தெரியும் இந்த லக்கி ட்ரா ஹராமுன்னு சொல்லிட்டு, புரிஞ்சா? இந்த லக்கி ட்ரா என்ன? ஹராம். இதுவும் ஒரு சூதாட்டம். இது எதில் வரும்? ஹராம். புரிஞ்சுச்சா இல்லையா? ஏன் எதுக்குன்னு விளக்கத்தை நம்ம பின்னாடி பார்ப்போம், இப்போ அந்த பாடம் இல்லை. ஒரு உதாரணம், இந்த சட்டம் தெரிஞ்சது தெரிஞ்சால் நீங்கள் எப்படி ஹலாலோடு நிறுத்திப்பீங்க, தெரியலன்னு சொன்னால் அறியாமையில் எவ்வளவு ஹராம செய்கிறாங்க. புரிஞ்சுச்சா இல்லையா? கவனிச்சு கொடுங்க. சரி, ஆகவே ஒரு அடியான் அவனுடைய இறை தொடர்பும் சமூக தொடர்பும் சரியாயிருச்சுன்னா, புரியுதா, கொடுக்கல் வாங்கல் சரியாயிருச்சுன்னா ஒட்டுமொத்த மக்களுடைய நிலைமைகள் சீராயிடும். யாரும் யாருக்கும் பிரச்சனை இருக்காது, சண்டை இருக்காது, அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. யாருக்கு கொடுக்க வேண்டிய பிரச்சனை எப்போ வருது? ஒருத்தனுடைய ரைட்ஸை பிடுங்கும் போது பிரச்சனை வரும் இல்லையா? ஒருத்தங்களுக்குள்ள ரைட்ஸை கொடுக்கலன்னா பிரச்சனை வரும், இன்னொருத்தங்களுடைய ரைட்ஸில் அத்துமீறினா பிரச்சனை வரும். இப்போ எப்போ நீங்கள் இந்த ஃபிக்குகை தெரிஞ்சு அடியார்களுடைய விஷயத்திலையும் கரெக்டாக நடந்துக்கிறீங்களோ அப்போ சமூகமே நிம்மதியாக இருக்கும். அதனால் அடுத்த பிரயோஜனம் என்ன ஏற்படும்? துன்யாலையும் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க, நிம்மதியான வாழ்க்கை, எல்லாருக்கும் சுபிட்சமான வாழ்க்கை, அல்ஹம்துலில்லா. ஆகிரத்தில் போனால் அல்லாவுடைய கிருபையில் இருக்கவே இருக்குது, அல்லாவுடைய சொர்க்கமும் அல்லாவுடைய பொருத்தம். இப்போ ஃபிக்குகை நாம் தெரிந்து கொள்வதால், ஃபிக்குகை தெரிந்து கொள்வதால் அல்லாஹுடைய தொடர்பாகிய இபாதத்து நமக்கு சீராகிவிடும். அதுபோன்று அல்லாஹுடைய அடியார்களுக்கு நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் சீராயிடும். இப்படி ஒரு அடியான் முழுமையாக சீர்பெற்று அவனுடைய குணங்களும் சீர்பெற்று விட்டால் சமூக உறவுகள் எல்லாம் சீர்பெற்று விடுகிறது. இப்படி சமூக உறவு சீர்பெற்று விடுவதால் சமூகத்துக்கு மத்தியில் சந்தோஷம், மகிழ்ச்சி, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை அமைகிறது. அடுத்து சொர்க்க மறுமைக்கு போனால் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் சொர்க்கமும் சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் கிடைக்கும். புரிஞ்சிச்சா? அதுதான் முதல் பாராவில் சொல்கிறாங்க. கவனிங்க, சமாரத்து இல்மில் ஃபிக்ஹி, ஃபிக்ஹுடைய கல்வியின் சிறப்பு என்னவென்றால், மஅரிஃபத்துல் ஃபிக்ஹி வல் அமலு பிஹி, ஃபிக்ஹை அறிவதும் அதன்படி செயல்படுவதும், துஸ்மீரு பலன் தருகிறது, ஸலாஹல் முகல்லஃபி ஒரு அடியான் சீர்திருந்துவதை, வஸஹத இபாதத்திஹி அவனுடைய வணக்கம் சரியாகுவதை, வஸ்திகாமத சுலூக்கிஹி அவனுடைய குணம் நேர் பெறுவதை, ஃபிக்ஹை அறிவதும் அதன்படி செயல்படுவதும் பலன் தருகிறது, ஒரு அடியான் சீர் பெறுவதையும் அவனுடைய வணக்க வழிபாடுகள் சரியாகுவதையும் அவனுடைய குணாதிசயங்கள் நேராகுவதையும். வைதா சொலஹல் அபுது, ஒரு அடியான் சீர் பெற்று விட்டால் சொலஹல் முஜ்தமஉ சமுதாயம் சீர் பெற்று விடுகிறது. ஒசாரத்தின் நத்தீஜத்து, இதனால் ரிசல்ட் என்ன மாறிவிடுகிறது என்றால், அந்நத்தீஜா என்றால் ரிசல்ட், சாரத் ஏற்பட்டு விடுகிறது, ரிசல்ட் என்ன ஏற்பட்டு விடுகிறது, நத்தீஜா ரிசல்ட் என்று சொன்னால் பின் விளைவுகள், இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, துன்யாவிலே அஸ்ஸஆதத்தை மகிழ்ச்சியாக ஆகிவிடுகிறது. ரிசல்ட் எப்படி மாறிடுது? மகிழ்ச்சியாக மாறிவிடுகிறது. வல் ஐஷர் ரகத, சந்தோஷமான விசாலமான மன மகிழ்ச்சியான ஒரு நெருக்கடியற்ற வாழ்க்கையாக ஆகிவிடுகிறது. எல்லாம் சண்டை சச்சரவு போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்க, வாழ்க்கை எப்படி இருக்கும்? விசாலமாக இருக்குமா? நீங்கள் எவ்வளோதான் பெரிய பணக்காரனா, எவ்வளவுதான் உங்கள்கிட்ட சொத்து சுகம் இருந்தாலும் வாழ்க்கை நெருக்கடியாக போயிடும், ஏன்டா வாழ்கிறோன்னு ஆகிப்பிடும். யார் வீட்லையாவது மனைவி சண்டை போடுறவங்களாம் அமையட்டுமே, எப்படி இருக்கும் ஏம்மா, எப்படிமா இருக்கும், அவ்வளோதான் அவர் இந்த உலகத்தில் வாழ்கிறதே வேஸ்ட்டுன்றவர். யாருக்காவது புருஷன் எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறவனை அமையட்டுமே, அந்த அந்த பெண்ணுக்கு அந்த மனைவிக்கு எப்படி இருக்கும், எல்லாம் சீக்கிரமாக என்னை கூப்பிட்டு போயிடா, எல்லாம் என்னமோ சீக்கிரமாக கூப்பிட்டு போனால் இவருக்கு எல்லாம் ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் எழுதி வச்சுருக்க மாதிரி, என்ன இந்த அடி வாங்கினாவது நாளைக்கு ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் உனக்கு கிடைக்கும், ஏன்னா இதுக்காவது யாரெல்லாம் இதுக்காவது என் புருஷன் நான் அடி வாங்கினேன் பொறுமையாக இருந்தேன் எனக்கு ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் கொடுன்னு சொன்னால் கூட எல்லாம் பாப்பா சரி பரவாயில்ல சாப்பி சாப்பு பொறுமையான பெண்ணு சரி கொடுத்து போட்டு கொடுப்பான் அப்படின்றான். ஏன்னா அதை விட்டுவிட்டு எல்லாம் என் புருஷன் அடிக்கிறான் தாங்க முடியல சீக்கிரமாக என்னை கூப்பிட்டுக்கணும் என்ன அமல் வச்சுருக்குறோம் நம்ம, விலங்கு தான் நான் சொல்கிறது சிரிப்புக்கு சொல்லலை, என்னம்மா சொல்கிறீங்க, அதனால் எல்லோரும் புருஷன்ட்ட போய் சொல்ல போகிறீங்க அம்மா அடிங்க என்ன போட்டுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லாதீங்க, நான் இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை விலங்குச்சா என்ன சொல்ல வர்றேன், இந்த அதாவது யாரும் யாருக்கும் பிரச்சனை பண்ணாமல் யாரும் யாருக்கும் தொந்தரவு பண்ணாமல் யாராலையும் தொந்தரவுக்கு ஆளாகாமல் வாழக்கூடிய வழிமுறையை நாம் தெரிந்து கொள்ளலாம். எப்போ இந்த ஃபிக்ஹை தெரிந்து கொண்டு செயல்படுத்தினால், புரிஞ்சுச்சா இல்லையா, அவங்க உழுக்குண்டான ரைஸ் அல்லாதான் போதுமான. ஒஃபில் உஹ்ரா மறுமையிலே ரிதுவான் அல்லாஹி அல்லாஹ்வுடைய பொருத்தமாகவும் ஜன்னதஹு அவனுடைய சொர்க்கமாகவும் ஆகிவிடுகிறது ரிசல்ட். புரியுதா, இந்த ஃபிக்ஹுடைய ரிசல்ட் என்ன, நமக்கு இந்த துன்யாவில் மகிழ்ச்சி, புரியுதா, சந்தோஷமான நெருக்கடியற்ற வாழ்க்கை, மறுமையிலே அல்லாஹ்வுடைய பொருத்தம் அல்லாஹ்வுடைய சொர்க்கம். ஃபதுலுல் ஃபிக்ஹி ஃபித்தீன், அடுத்து பாருங்க, இந்த சட்ட கல்வியை ஃபிக்ஹுடைய கல்வியை படிப்பதனுடைய சிறப்பு என்ன, இதுக்கு அல்லாஹ்வு ரசூல் சொல்லக்கூடிய சிறப்புகள் என்ன, இதற்கு எந்த அளவுக்கு அல்லாஹ்வு ரசூலும் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க, இதை தேட சொல்லி இதை கற்றுக்கொள்ள சொல்லி அல்லாஹும் ரசூலும் எந்த அளவுக்கு ஆர்வம் ஊட்டியிருக்கிறாங்க, அதை தான் இந்த பின்னாடி உள்ள மூன்று பாரால ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. அதில் முதலாவது பாருங்க, சொல்கிறார்கள் மார்க்க இல்மை கற்றுக்கொள்வது மார்க்க சட்டங்களை தேடுவது இது ஒரு சிறந்த அமலுங்கிறாங்க, இது ஒரு சிறந்த குணம் என்று சொல்கிறார்கள். புரியுதா, அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஆதாரங்கள் என்ன சொல்கிறாங்க, குர்ஆன் ஹதீஸில் இதுக்கு நிறைய ஆதாரம் இருக்குது என்று சொல்லிவிட்டு ஒரு ஆதாரத்தை அங்கே எழுதுகிறாங்க, அதாவது சூரா தௌபா 9வது அத்தியாயத்தினுடைய 122வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்து என்ன கவனிங்க, இப்போ பிரச்சனையாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது, காஃபிர்கள் அடிக்கிறாங்க வைக்கிறாங்க ஒரே போர், அல்லாஹ் சொல்கிறான் அந்த நேரத்தில் கூட உங்களில் ஒரு கூட்டம் மார்க்க இல்மை தேடுவதற்காக ஒதுங்கி அது எங்கே கிடைக்குதோ அங்கே போய் நீங்கள் படித்து கொண்டு வாங்க, ஒட்டுமொத்தமாக போயிடாதீங்க, ஒட்டுமொத்தமாக போனால் என்ன பிரச்சனை, எதிரிகள் தாக்கிடுவாங்க. சரி, யாருமே படிக்காமல் எல்லாருமே உட்காந்துக்கிட்டா போர் எப்படி செய்யணும் என்ன ஒழுங்கு அதுவும் தெரியாமல் போயிடும். அப்போ போருடைய காலத்தில் கூட ஒரு கூட்டம் மார்க்க கல்வியை படிக்கிறதுக்காக போங்க, போய் படிச்சுட்டு வந்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் அந்த கல்வியை நீங்கள் படித்து கொண்டு வந்ததை மக்களுக்கு போதியுங்கள் கற்றுக்கொடுங்கள்னு நல்லா சொல்கிறேன். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, போருடைய காலங்கள் பிரச்சனையான காலங்களில் கூட ரப்பு எப்படி வழிகாட்டுறான், கல்வியை கற்றுக்கொள்வதற்கு உங்களில் ஒரு கூட்டம் அவங்க விசேஷமாக ஒதுங்கி அவர்கள் போய் கல்வி எங்கே கிடைக்குதோ, வீட்டுக்குள்ளாரே உட்காந்தா கிடைக்காது, வீட்டுக்குள்ளார உட்காந்தா சட்னி சாம்பார் தான் கிடைக்கும், புரிஞ்சா இல்லையா, அதை தேடி வரணும், அதை தேடி வந்து படிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் போய் உங்களுடைய ஊரில் உங்களுடைய மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்கிறோம். அல்லாஹ்விடத்தில் இந்த தீனுடைய இல்மு எவ்வளவு முக்கியத்துவம் உள்ளதாக இருந்திருக்குமானால் இதற்காக ஒரு குழு தனியாக தன்னை ஒதுக்கி கல்வி படிக்க போக வேண்டும் என்று அல்லாஹ் ஆர்வம் ஊட்டியிருப்பான். புரியுதா, அடுத்த வசனம் பாருங்கள், அடுத்தது வந்து ரசூல் சல்லா அலிஸ்லமுடைய ஹதீஸை ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார். அந்த ஹதீஸில் என்ன வருது, அல்லாஹு தலா யாருக்காவது நன்மையை கொடுக்க விரும்பினால் அவருக்கு மார்க்கத்தில் ஞானத்தை சட்ட ஞானத்தை மார்க்க அறிவை அல்லாஹ் தருகிறான். அல்லாஹ் ஒருத்தருக்கு நன்மையை நாடுனா காசு பங்களா பணம் பதவி புகழ் அதை தருவான் என்று சொல்லலை, எதை தருவான், தீனுடைய இல்மை ஃபிக்ஹ் ஞானத்தை அல்லாஹ் தருவான். அப்போ எல்லா நன்மைகளுமே எதற்கு கீழே தான், இந்த இல்முக்கு கீழே தான், புரியுதா இல்லையா, மேலும் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, மக்கள் எல்லாம் உலோகங்களைப் போல, கனிமங்களைப் போல, இப்போ இரும்பு தங்கம் வெள்ளி இருக்கா இல்லையா, அந்த மாதிரி மக்கள் எல்லாம் ஒருத்தர் தங்கமாக இருப்பார், ஒருத்தர் வெள்ளியாக இருப்பார், ஒருத்தர் பித்தளையாக இருப்பார், நீங்கள் எந்த கேட்டகரின்னு முடிவு பண்ணிக்கங்க. புரியுதா? மக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க? உலோகங்கள் மாதிரி. சொல்லிட்டு ரசூல்லா சொன்னாங்க, ஐயாமுல் ஜாஹிலியால யார் சிறந்தவர்களோ அவர்கள் இஸ்லாம் வந்ததற்கு பிறகு சிறந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் மார்க்க ஞானத்தை தெரிந்து கொண்டால். இப்போ இங்கே பாருங்க, இந்த ஹதீஸை எங்கே சொல்கிறாங்கன்னா, ரசூல்லாட்ட வந்து மக்கள் கேட்குறாங்க, சிறந்தவர் யார், சிறந்தவர் யாருன்னு. அப்போ ரசூல் சொல்லாலே சில நபிமார்களுடைய பேராக சொல்கிறாங்க. மக்கள் சொல்கிறாங்க, யார் ரசூல்லா, நாங்கள் அதை பற்றிலாம் கேட்கல ரசூல்லாம், எங்களில் சிறந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அப்போ சஹாபாக்கள் அப்போ தானே இஸ்லாத்துலேருந்து குஃப்ருலேருந்து இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, ஜாஹிலியாலேருந்து. உங்களில் ஜாஹிலியால் யார் உயர்ந்தவங்க, தலைவராக சிறந்தவராக மதிப்பு மிக்கிறவா இருந்தாங்களோ, இஸ்லாம் வந்ததுக்கு பிறகும் அவங்களுக்கு அந்த மதிப்பு சிறப்பு இருக்குது. ஆனால் எப்போ அது? மார்க்க சட்டத்தை அவர்கள் தெரிந்து கொண்டால். அப்போ ஒரு மனிதர் பெரிய தலைவராக மதிப்பு மிக்கவராக இருந்தார், ஆனால் சட்டத்தை படிக்கலைன்னு சொன்னால் அவருக்கு அந்த மதிப்பு மரியாதை இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் சொல்கிறான். அப்போ கடைசியாக ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, தீனில் அதாவது இந்த மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப பெரிய மதிப்பு இருக்குது, இதுக்கு நிறைய சவாபு இருக்குது. புரியுதா? ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு முஸ்லீம் தன்னுடைய மார்க்கத்தினுடைய விஷயங்களில் ஞானத்தை பெற்று, தான் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, தனக்கு என்ன உரிமை இருக்கிறது, பிறருக்கு என்ன உரிமை இருக்கிறது, தன் மீது என்ன கடமை, பிறரின் மீது எனக்கு என்ன கடமை இருக்கிறது, இதையெல்லாம் தெரிந்து கொள்ளும் பொழுது அவர் அல்லாஹ்வை இபாதத்து செய்யும் பொழுதும் கல்வி அறிவோட தெளிவான விளக்கத்தோடு அவர் இபாதத்து செய்வார். அதே போல் மற்றவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்லையும் நன்மையானதற்கு அவர் வழிகாட்டப்படுவார். சந்தோஷமான வாழ்க்கைக்கு அவருக்கு வழிகாட்டப்படும். சந்தோஷமான வாழ்க்கையை அவர் அமைச்சு கொள்வது அவருக்கு இலகுவாக இருக்கும். துன்யாவும் சந்தோஷமாக ஆகும், ஆகிரத்தும் சந்தோஷமாக ஆகும். புரிஞ்சா? இதுதான் இந்த மூன்று பாராவில் படிச்சிருக்கிறாங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூப் இலைக்.